பெண்கள் கேக்குறாங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இதுவரையில நேத்து நீங்க பேசின பயான், இன்னைக்கு அர்ரவுல்லா பெண்கள் மதரசாவில மாணவிகளுக்கு நடத்தின பயான், இப்ப நீங்க பேசினது எல்லாத்தையும் வச்சு பாக்கும்போது அல்லாஹ்வுடைய கிருபையில சஹாபாக்கள் மேல எந்த ஒரு சந்தேகமும் வராது நமக்கு. அதுல அந்த விஷயத்த தெளிவா தான் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லா. இருந்தாலும் கூட இப்ப நான் கேட்கப்படுற கேள்வி வந்து நம்மளுடைய கேள்வி அல்ல, டிஎன்டிஜி சகோதரர்களால் தரப்பட்ட கேள்வி. இதுல இருந்து அவங்க எல்லாம் அவர்களுக்கு தெளிவு கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு பதில் இன்ஷால்லாஹ் தரணும். அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சட்ட பிரச்சனையை பத்தி கேக்குறாங்க. ஒருவருக்கு ஒரு சகோதரி, மகனின் மகள், ஒரு மகள், மூன்று பேர் இருந்தால் சொத்தை எப்படி பிரித்து கொடுப்பது? அதற்கு அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மகளுக்கு பாதி, சகோதரிக்கு பாதி. ஒரு ஒரு ஆளை விட்டுறாங்க, இதுல மகளுக்கு பாதி, சகோதரிக்கு பாதி என்றார்கள். இந்த செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டுட்டு சொல்றாங்க, இவர்களை போன்ற ஒரு மார்க்க தீர்ப்பை நான் கொடுத்திருந்தால் நான் வழிகட்டவனாக போயிருப்பேன், நேர் வழி பெற்றிருக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு மகளுக்கு பாதி, மகனுக்கு பாதி, மகனுடைய மகளுக்கு ஆறில் ஒரு ஒரு நிமிஷம், மகளுக்கு பாதி, மகனின் மகளுக்கு ஆறில் ஒரு பகுதி, மீதம் உள்ளது சகோதரிக்குன்னு சொல்லி இப்படிதான் நடிச்சவாசம் பிரிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுல செய்தி என்னன்னு சொன்னா, அந்த சஹாபாக்கள் மத்தியிலேயே ஒரு சஹாபிய பார்த்து இன்னொரு சஹாபி அவங்கள மாதிரி நான் செஞ்சிருந்தேன்னு சொன்னா நான் வழிகட்டுவனா போயிருப்பேன், நேர்வழி பெற்றிருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி உண்மையானதா, அல்லது இவர்கள் முன்னாடி இந்த இபுன மரபை திருச்சி பேசினாங்களே அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு செய்தியாங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்க வசதியா இருக்கும் இன்ஷாஅல்லாஹ்.
இபுன மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மிக சிறந்த நபித்தோழர், காத்திபுல் வஹி, வஹியை எழுதியிருந்த ஒரு நபித்தோழர், சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, அவருடன் தொடர்புடையது அபு முசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவங்கள்ட்ட வந்து ஒரு மார்க்க சட்ட பிரச்சனை கேட்கிறாங்க. ஒரு சகோதரி, இன்னொன்னு மகனுடைய மகள், அப்புறம் அதற்கு அடுத்து ஒரு மகள், இந்த மூன்று பேரும் இருந்தால் சொத்தை எப்படி பிரித்து கொடுப்பது? மகள் இருக்கிறாள், மகனுடைய மகள் இருக்கிறாள், அதே மாதிரி ஒரு சகோதரி இருக்கிறார், என்ன பிரித்து கொடுக்கிறது? அபு முசல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மகளுக்கு பாதி, சகோதரிக்கு பாதி. இந்த பேத்தி இருக்கிறாள், அவங்களுக்கு ஒன்னும் கிடையாது. உடனே இந்த செய்தி இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுக்கு போகிறது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் இவருடைய மார்க்க தீர்ப்பை கேட்டுவிட்டு சொன்னார்கள், எவ்வளவு அழகான வாகனம், லக்கது லலல்து இதன் வமா அன மினல் முஹ்தத. இந்த அபு மூசா அவர்களை போன்று ஒரு தீர்ப்பை நான் கொடுத்திருந்தால் நான் வழிகட்டவனாக போயிருப்பேன், நேர்வழி பெற்றவனாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார். யாரு? அபுஜஹிலுடைய தீர்ப்பா? உத்துபா சொன்ன தீர்ப்பா? செய்பா சொன்ன தீர்ப்பா? அபு முசல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களுடைய தீர்ப்பை இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தீர்ப்பையே நானும் சொன்னால் நான் வழிகட்டவனாக இருப்பேன், நான் நேர்வழி பெற்றவனாக இருக்க மாட்டேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படி தீர்ப்பு வழங்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன தீர்ப்பை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். மகளுக்கு பாதி, மகனுடைய மகளுக்கு ஆறில் ஒன்று, மீதம் உள்ளது சகோதரிக்கு. இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சடிதை பிரித்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்ல போறீங்க?
சகோதரி அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லி இது சரியான செய்தியா அல்லது திருத்தி சொல்லப்பட்ட சம்பவமான்னு கேக்குறாங்க. இந்த செய்தி சரியான செய்தி, இது புகாரியிலே வரக்கூடிய சரியான சம்பவம் தான். அந்த சம்பவத்தில் எந்த திருப்பும் இல்லை, ஆனா அதை எடுத்து சொல்லக்கூடிய முறைகள்ல திருப்புகள், அநாகரிகமான பேச்சுகள் இருக்கலாம். அந்த சம்பவம் சரியான சம்பவம் தான். என்னங்கறத நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். அபு மூசா அஷ்அரி அவர்களிடத்துல ஒரு ஃபத்வா கேட்கப்படுகிறது வாரிசுரிமை சம்பந்தமாக. மகள், இறந்தவருக்கு மகள் இருக்கிறார், மகனின் மகள் பேத்தி, யாரு மகனுடைய மகள் பேத்தி இருக்கிறார், இறந்தவருக்கு சகோதரி இருக்கிறாங்க. இப்ப இறந்தவருடைய சொத்தை எப்படி பங்கு வைக்கிறது அப்படின்னு கேட்கப்படும் போது அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி தான், அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க, மகளுக்கு பாதி, சகோதரிக்கு பாதி. யாருக்கு எது கிடையாது, மகளுக்கு பாதி சகோதரிக்கு பாதி. இந்த பேத்தி இருக்கிறாங்கல்ல மகனுடைய மகள், அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க. தீர்ப்பு வழங்கிட்டு அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, இப்னு மசூத் இருக்கிறாங்க வேணும்னா அவங்ககிட்டயும் போய் கேட்டு பாருங்க, அவங்ககிட்டயும் போய் கேட்டு பாருங்க அப்படின்னு அங்க ஆள் அனுப்பி விடுறாங்க. அப்ப அவங்ககிட்ட போய் கேட்டா அவங்க சொல்றாங்க, இந்த பத்துவாவை நான் தரமாட்டேன், இப்படி நான் கொடுத்தா நான் வழிகட்டுக்கு போயிருவேன். ஏன்னா நபி சொல்லா சொல்லி இப்படி பத்துவா கொடுக்கல, வேற மாதிரி பத்துவா கொடுத்தாங்க. இந்த மாதிரியான பிரச்சனையில வேற எப்படி பத்துவா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, இந்த சந்தர்ப்பத்துல மகளுக்கு பாதி, பேத்திக்கு மகனுடைய மகள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஆறுல ஒண்ணு, ஆறுல ஒண்ணுனா அப்ப இந்த பாதியும் ஆறுல ஒண்ணும் பாத்தீங்கன்னா மூணில் ரெண்டுங்கிற ஒரு கணக்குல வரும். ரெண்டு மகள்கள் இருந்தால், ரெண்டு மகள்கள் இருந்தால் மூணில் இரண்டுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில நபி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மகளும் ஒரு பேத்தியும் இருக்கும்போது மகளுக்கு பாதியும் பேத்திக்கு ஆறுல ஒன்னும் கொடுக்கறாங்க. அப்ப மிச்சம் என்ன, அது சகோதரிக்கு. இந்த மூணுல ரெண்டு இந்த போக மிச்சம் என்ன இருக்குது, அது சகோதரிக்கு. இப்படித்தான் நான் தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு யாரு சொல்றா, இப்னு மசூர் அலியல்லவங்க சொல்றாங்க. அப்ப இந்த பத்துவாவை கேட்டு போனவங்க மறு இது இது மட்டும்தான் நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா இன்னும் ஹதீஸ் இருக்குது. இந்த பத்துவாவை கேட்டு போனவங்க அபு மூசா அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போய், நீங்க சொன்னபடி அப்துல்லா இப்னு மசூத் பத்துவா கொடுக்கல, அவங்க இப்படித்தான் பத்துவா கொடுத்தாங்க, நபி இப்படித்தான் சொன்னாங்கன்னு இருக்காங்க. அப்ப அபு மூசா அஷாரி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, லா தஸ்அலூனி மாதாம ஹாதல் ஹபரு ஃபீக்கும், இந்த அறிவாளி உங்களிடத்துல இருக்கிற வரைக்கும் என்னிடத்துல நீங்க பத்துவாவை கேட்காதீங்க, அவரிடத்துல போய் கேளுங்க என்று அபு மூசா அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இது சம்பவம் சஹீஹானதுதான், இதுல எந்த கோளாறும் கிடையாது, இது உண்மையான சம்பவம் தான். இது வந்து சஹாபாக்களை குறை சொல்றவங்களுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கலாம், அதனாலதான் அவங்க எடுத்து காட்டுறாங்க. இது சஹாபாக்களை குறை சொல்ல எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு சஹாபி கருத்து சொன்னாரு, அவருடைய கருத்தை இன்னொரு சஹாபி ஏத்துக்கிட மாட்டேன்றாரு, அதை ஏத்துக்கிட்டா வழிகட்டுக்கு போயிருவேன் இருக்காரு, அவர் சஹாபாக்கள் சஹாபாக்களை பின்பற்றல தானே அப்படிங்கிற அடிப்படையில சொல்லி சஹாபாக்குடைய கருத்துக்களை எல்லாம் விட்டுருப்பாங்க. அது அவங்களுக்கு அப்படிதான் சிந்தனை வரும். ஆனா சரியா சிந்திக்கிற மக்கள் எப்படி சிந்திப்பாங்க, நார்மலா நம்மளே எப்படி யோசிப்போம், இந்த மாதிரி ஒரு மகள் பேச்சி சகோதரி இருக்கும்போது குரானுடைய அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நார்மலா எப்படி யோசிப்போம், ஆமா குரான் அல்லாஹ் என்ன செய்யறான், மகளுக்கு பாதி கொடுக்கணுங்கிறான், சகோதரிக்கு மிச்சத்தை கொடுக்கணுங்கிறான், பேத்திக்கு ஒண்ணு இல்லை இல்ல குரான்ல சொல்லப்படலையே, நம்ம பார்த்த வரைக்கும் ஹதீஸ்ல இல்ல. அந்த அடிப்படையில அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிப்படையில தீர்ப்பு வழங்கினாங்க. சரியா, அவங்க குரான் வசனங்களை வச்சு தீர்ப்பு வழங்கினாங்க. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல பேத்திக்கு ஆறுல ஒண்ணு நபி அவர்கள் கொடுத்தாங்கிற அந்த செய்தி யாருக்கு தெரியல, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு தெரியாதனால உண்மையிலே ஹதீஸ் நமக்கு கிடைக்காது, அப்படிதான் தீர்ப்பு வழங்குவோம். இந்த சந்தர்ப்பத்துல ஆறுல ஒண்ணு பேத்திக்கு கொடுக்கணுங்கிறது ஹதீஸ் எனக்கே தெரியல, நானே மார்க்க சட்டப்படி எப்படிதான் தீர்ப்பு வழங்குவேன், பேத்திக்கு ஒண்ணு இல்ல மகளுக்கு பாதி, யாருக்கு மிச்சம், சகோதரிக்கு மிச்சம் தான் வழங்குவேன், அதான் குரானுடைய தீர்ப்பு. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல நபி பேத்திக்கு ஆறுல ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னு வந்துட்டதுனால அப்படி நம்ம வழங்குறோம். அப்ப அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு குரான் ஹதீஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச குரான் ஹதீஸ வச்சு அப்படி தீர்ப்பு வழங்கினாங்க. சரியா, அவங்க தீர்ப்பு வழங்கிட்டு அதான் நீங்க பாக்கணும், இதுதான் உறுதியான தீர்ப்புன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க, அப்துல்லா பின் மசூத் என்னோட விவரமான அவர்கிட்ட போய் கேளுங்க, இதுதாங்க சஹாபாக்குடைய பண்பு, அவர்கிட்ட போய் கேளுங்கன்றாங்க. அதே மாதிரி போய் கேட்டா இப்னு மசூத் அலியில அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சஹாபி ஒரு ஹதீஸ் தெரியாம தப்பான தீர்ப்பு வழங்கி இருந்தா அந்த நேரத்துல அவங்க அதை எடுக்க மாட்டாங்க, சஹாபா எதை எடுப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தான் சஹாபாக்குடைய கொள்கையாக இருந்துச்சு. அதான் நம்முடைய கொள்கையும், ஹதீஸுக்கு மாத்தமா ஒரு சஹாபி தவறாக ஏதாவது ஒரு தீர்ப்பு மசாயில் விஷயங்கள் எடுத்துட்டாங்கன்னா அப்ப நம்ம இருக்க மாட்டோம், நபியாருடைய ஹதீஸ் தான் எடுப்போம், அப்படித்தான் நம்ம சஹாபாக்களை மதிச்சுக்கிட்டு வர்றோம். இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப இப்னு மசூர் அலி என்ன சொன்னாங்க, ஆமா இந்த தீர்ப்பை நான் எடுத்தேன்னா வழிகட்டுக்கு போயிருவேன், ஏன் நபி இப்படி தீர்ப்பளங்கள, அந்த அறிவு யாருக்கு இருக்குது, அப்துல்லா பின் மசூதுக்கு இருக்குது, அந்த ஹதீஸ் தெரியும், ஆனா யாருக்கு தெரியல, அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க தீர்ப்பு வழங்கினாங்க. அப்துல்லா பின் மசூத் சொன்னாங்க, இந்த தீர்ப்பு வழங்கினா நான் வழிகட்டுக்கு போயிருவேன். ஏன்னா நபி இந்த சந்தர்ப்பத்துல பேத்திக்கு ஆறுல ஒண்ணு மகளுக்கு பாதி மிச்ச சகோதரிக்கு அப்படிதான் தீர்ப்பு வழங்கினாங்க. இது நபி அப்படிதான் தீர்ப்பு வழங்கினாங்கன்னு ஹதீஸ சொல்றாங்க யாரு? அப்துல்லா பின் மசூத். அப்ப இதை கேட்டுட்டு போய் அவங்ககிட்ட சொல்லும் போது அபு மூஸா சார் என்ன செஞ்சாங்க? அப்படியா சொன்னார் அவரு? அப்படிலாம் அவங்க பேசல. அப்படியா, இவர் அறிவாளி, என்ன விட ஒரு ஹதீஸ தெரிஞ்சிருக்கிறாரு. இவர் இருக்கிற வரைக்கும் ஏண்ட பத்துவா கேட்காதீங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க, என்ன விட ஹதீஸ நிறைய தெரிஞ்சிருக்காருன்னு சொல்லி நான் இதுல ஈடுபட மாட்டேன். அப்துல்லா பின் மசூத் சொல்றது அவர்கிட்ட போய் பத்துவா கேளுங்கன்னு தன்னை தாழ்த்தி கொண்டவங்க தான் யாரு? சஹாபாக்க. அப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்தோடனே கிபுடு வரல பாருங்க, பெருமை வரல பாருங்க, என்ன வரல? அப்படியா அவர் பெரிய அறிவாளி, அதெல்லாம் வரல. ஹதீஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அவர்கிட்ட இனிமே கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அப்ப உங்களுக்கு மனசு ஒரு குறுக்க போய் பயந்துருக்காங்க பாத்தீங்களா? நீங்க கேக்குறீங்களா, ஒரு பத்துவாவுல ஒரு தப்பு, ஒரு ஹதீஸ் தெரியாம தப்பான ஒரு பத்துவா வழங்கின பிறகு அவங்களுடைய மனசு எப்படி பதச்சிருக்கு பாருங்க. இனிமே நான் மார்க்க திருப்பி வழங்க மாட்டேன், ஏன்ட நீங்க கேட்காதீங்க, இந்த அறிவாளிகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய கருத்தை மாத்தி இருக்கிறாங்க. அப்ப இதுதான் சஹாபாக்கள் என்பது. அப்ப இந்த செய்தியில இருந்து அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அழகான நடைமுறை, அப்துல்லா பின் மசூத் அவங்களுடைய அழகான நடைமுறை, இதெல்லாம் பார்க்கும் போது சஹாபாக்கள் மேல நமக்கு நம்பிக்கை வருமா, நம்பிக்கை போகுமா சொல்லுங்க? நம்பிக்கை வரும். ஆனா இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, இந்த சம்பவத்தை இப்படி சொல்ல மாட்டாங்க. பாத்தீங்களா, அந்த சஹாபி பாத்தீங்களா வழிகேடான பத்துவா வழங்கியிருக்கிறாரு அப்படிம்பாங்க. ஒரு சாதிக்கு எல்லா ஹதீஸும் தெரியாது தானே, ஒரு சில ஹதீஸ்கள் தெரியாம போகும் தானே, அதுதான் உங்களுக்கு தெரியல. ஹதீஸ் சொல்லப்படும் போது மாத்திக்கிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குது? இது சஹாபாக்கள்கிட்ட என்ன குறைய கண்டீங்க? சிறப்பத்தான காண்றோம், இப்படி ஒன்று ரெண்டு ஹதீஸ் தெரியாம போனதுனால உங்களுக்கு ஹதீஸே தெரியாத கூட்டம் ஆகிடுவீங்களா? ஒரு சஹாபிக்கு தெரியாதனால இன்னொரு சஹாபிக்கு தெரியுதா இல்லையா? அப்ப இதுதான் விஷயம், இதுதான் அந்த செய்தியுடைய விளக்கம். அந்த செய்தி உண்மைதான்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு ரலியல்லாஹு அன்ஹு வந்து தன் தந்தை விட்டு சென்ற பொருள்களில் எங்களுக்கும் தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான அறிவுரைகள் கூறியிருக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் எப்படி நடந்து காட்டினார்களோ அப்படித்தான் நடப்பேன் என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை கேட்டவுடன் கோபம் அடைந்து கோபப்பட்ட நிலையிலேயே மரணம் அடைந்தார்கள் என்ற இந்த ஹதீஸ் உடைய விளக்கம் என்ன?
அபூபக்கர் சித்தீக் மிகச்சிறந்த நபித்தோழர் என்று உங்களுக்கு தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் சிறந்த நபித்தோழி என்பதும் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை, மிகவும் அதிகம் நேசித்த ஒரு பிள்ளை. ரசூலுல்லாஹ் இறந்ததற்கு பிறகு ஆட்சி தலைவராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அந்த ஆட்சி தலைமைக்கு வந்ததற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே பாத்திமா ரலியல்லாஹு வருகிறார்கள். என்னுடைய தந்தை சில போர்க்களங்களில் கிடைத்த சில சொத்துக்களை விட்டுட்டு போயிருக்கிறார், அதை எங்களுக்கு தாங்க, நான் தான் வாரிசு, கொடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அங்கு இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான அறிவுரை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். மா தரக்னா லா யாது, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதான், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி நடந்து காட்டினார்களோ இதிலே அப்படித்தான் நான் நடப்பேன் என்று சொன்னார்கள். பாத்திமா கோபப்பட்டார், அபூபக்கர் அவர்களை வெறுத்தார். பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் இறக்கின்ற வரையிலேயும் அபூபக்கர் அவர்கள் மீது கோபப்பட்ட நிலையிலேயே இருந்தார். எதுக்கு அந்த சொத்து தரலங்கிறதுக்காண்டி? ஒரு மிகச்சிறந்த ஒரு நபித்தோழி அல்லாஹ்வின் தூதருடைய சட்டத்தை மாற்றி எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது அபூபக்கர் சித்தீக் கேட்டார்களா? ஒரு நபித்தோழியினுடைய நபித்தோழருடைய சொல்லை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டத்தை மாற்றியிருக்கலாம் இல்லையா? ஏ மார்க்கல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய தோழராக இருந்தால் அவருடைய பேச்சு மார்க்க விஷயத்தில் எடுபடாது என்ற அபூபக்கருடைய கருத்தை தானே இந்த தௌஹீத் ஜமாத் சொல்கிறது.
சகோதரி அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, அதாவது புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நபி சொல்லாசுடைய மரணத்துக்கு பிறகு அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை எங்களுக்கு நீங்க கொடுங்க என்று நபி அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்க கிட்ட கோருகிறார்கள், கேட்கிறார்கள். அப்போது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, லா நூரஸு மா தரக்னாஹு சதகா, நாங்கள் யாரும் வாரிசாக முடியாது, நாங்கள் விட்டு சென்றதெல்லாம் தர்மம் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நபி அவர்கள் விட்டு சென்ற செல்வத்தை உங்களுக்கு தர முடியாது என்று அபுபக்கர் அவங்க சொல்லி, இதை நான் விட்டுட்டேன்னு சொன்னா நான் வழிகட்டுக்கு போயிருவேன், நபி அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நான் செய்வேன், நபி எதை சொன்னாங்களோ அதைத்தான் நான் சொல்லுவேன், அதுக்கு மாத்தமா யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நபிகளாருடைய மகளாகிய நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு யாரு முடிவு சொன்னா? அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இதை கேட்ட பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசல. அதுக்கப்புறம் 6 மாசம் காலம் வாழ்ந்தாங்க, அப்புறம் மௌத்தா போனாங்க. இது இருக்குது, இது உண்மையான செய்தி தான், புகாரியில் இருக்கக்கூடிய செய்தி தான். ஆனால் உங்களுக்கு பொதுவான ஒரு விஷயத்த நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சஹாபாக்கள்கிட்ட நடந்த பிரச்சனையை பற்றி ஒரு செய்தி வந்துச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம முடிவெடுத்துடக்கூடாது, அது மட்டும்தான் முடிவெடுத்துடக்கூடாது. அதை தாண்டி நமக்கு தெரியாத சில விஷயங்கள் நடந்திருக்கும், நம்முடைய கவனத்துக்கு கூட வராம போயிருக்கும் என்ற அடிப்படையில ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இதுல என்ன கேள்வி வரும், ஹதீஸ் அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, சொன்ன பிறகும் ஃபாத்திமா அவங்க ஏன் கோவப்பட்டாங்க, ஏன் ஃபாத்திமா அவங்க அபூபக்கர் அவங்க கிட்ட பேசாம இருந்தாங்க, பேசாம இருக்கிறது சரியா, என்ன அப்படியே மூத்தா போனாங்க அப்படிங்கறதெல்லாம் வரும். ஆனா அதுக்கு கீழே அறிஞர்கள் அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்ல அவங்க ஏன் கோவப்பட்டாங்கிற விளக்கம் அடுத்து அந்த செய்திக்கு கீழே வரும். அலி ரலியல்ல அவங்க ஃபாத்திமா ரலியல்ல மரணத்துக்கு பிறகு, ஃபாத்திமா ரலியல்லாவுடைய கணவர் தான் யார், அலி ரலியல்ல அவங்க, ஃபாத்திமா ரலியல்ல அவங்க மௌத்தா போன பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்ல அவங்களோட ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. அப்போது அலி ரலியல்லாஹு தன்னுடைய மனசுல உள்ள அந்த கவலையை அவங்க என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துறாங்க. எங்களுக்கு எல்லாம் என்ன உங்க மேல சங்கடம் சொன்னா, நாங்க நபி ஸல்லல்லாஹு சொத்துல எங்களுக்கு பங்கு இருக்குன்னு நாங்க நினைச்சோம், நபிகளாருடைய சொத்துல எங்களுக்கு பங்கு இருக்குன்னு நாங்க நினைச்சோம், ஆனா நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனிச்சையாக நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த விஷயத்துல எங்களிடத்துல ஒரு ஆலோசனை நீங்க செய்யாம நீங்களாக ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து அதை எங்க மேல திணிச்சிட்டீங்க, ஒரு உத்தரவிட்டு இருக்கிறீங்க, ஒரு பேச்சுவார்த்தை ஆலோசனைக்கு நீங்க வரல அப்படின்னு என்ன செய்யறாங்க, அதுதான் அலி ரலியல்லாஹு அவங்களுடைய கவலை, இதுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கவலை. ஏன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நோக்கமோ அலி ரலியல்லாஹுடைய நோக்கமோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ மீறணுங்கிறது கிடையாது, ஹதீஸ மீறணுங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம், ஒரு ஆளுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது படார்னு முடிவு எடுத்துடாம, தனிப்பட்ட முறையில அதிகாரத்தை பயன்படுத்தி எடுத்துடாம, என்ன ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுடைய கருத்து என்ன, ரசூலா இப்படி சொல்லியிருக்கிறாங்களே என்ற மாதிரியான முடிவு வராம ஆட்சியாளர்கள் அடிப்படையில் முடிவு எடுத்ததுனால அவங்களுக்கு எங்களுக்கு இந்த மன வருத்தம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு பைய செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கறதுலாம் என்ன செய்து ஹதீஸ்ல வருது. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாங்க, ஹதீஸ் இப்படித்தான் இருக்கு, எனவே நம்ம ஹதீஸ தான் ஃபாலோ பண்ணுவோம், ஹதீஸ நம்ம மீறி நடக்க கூடாது, மீறினா அது என்னவாயிரு வழிகேடு. அப்ப சஹாபாக்கள் அந்த கொள்கையில தான் இருந்திருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபிமொழி அவங்க எப்படி விளங்கினாங்கிறது நம்ம இல்ல, அவங்க என்ன விளங்கி இருக்கிறாங்க, விளங்கியிருக்கலாம் அபூபக்கர் சித்திக்கர் உள்ளவங்க இந்த ஹதீஸ வேற மாதிரி புரியுறாங்க, ஆனா நபிகளார் சொன்னது வேற மாதிரி, அதனுடைய விளக்கம் வேற அப்படிங்கறத அவங்க விளங்கலாம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வைங்களேன், என்ன அதாவது சொத்துக்களை கூட கொடுக்காம, ஏன்னா அபூபக்கர் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உணவு தான் நம்ம கொடுப்போம், வேற எதையும் தரமாட்டோம், இந்த ரவி அவர்கள் விட்டு சென்ற சொத்துல இருந்து உங்களுக்கு உண்ண உணவு தேவையான உணவை தான் கொடுப்போமே தவிர அதை தவிர வேற எதுவும் தரவ மாட்டோம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. என்ன இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைச்சிருக்கலாம், இது மட்டும் சொத்து தராட்டினா கூட கூடுதலாக பணம் கொடுத்தா என்ன, நாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் அல்லவா, அது கூட தரக்கூடாதா, முழுசாதான் சொத்தை தர முடியாது, கொஞ்சம் கூடுதல் தொகை அந்த விஷயங்கள் இருக்குதுல்ல. ஒரு ஆளு ஆகுபக்கர்ல என்ன நினைப்பாங்க, 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க, எங்களுக்கு 15,000 வேணும் நினைப்பாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் இல்லையா. அப்ப இதை இந்த மாதிரி விஷயங்களால் கூட பாத்திமா அவங்க நல்லவங்கிறனால, நபியுடைய மகளுங்கிறனால, சொர்க்கத்துடைய தலைவிங்கிறனால, இது மாதிரியான காரணங்கள் தான் இருக்கும் என்று யார் சொல்றா, விரிவுரையில அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப பாத்திமா உள்ளவங்களுடைய நோக்கம் கூட என்ன கிடையாது, நபியுடைய ஹதீஸ சொன்னப்போ அதை மீறணுங்கிறது கிடையாது. ஹதீஸ சொல்றீங்க, அதுல நீங்க ஒண்ணு புரியுறீங்க, நான் இந்த செய்தியை வேற மாதிரி புரியுறேன். இதை நம்ம பேசி முடிவெடுக்க வேண்டியதான, நீங்க தீர்க்கமா அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி முடிவெடுத்தா என்னங்கிற அந்த சங்கடங்களால தான் அவங்க கொஞ்ச காலம் பேசாம இருந்தாங்கிறது வருது. அதுக்கப்புறம் பாத்திமா உள்ளவங்க முடியாம இருந்தாங்க, அபூபக்கர் உள்ளவங்க போய் பேசணும்னு அனுமதி கேட்டாங்க. அப்ப பாத்திமா உள்ளவங்க அனுமதி கொடுக்காம இருந்தாங்களா, அனுமதி கொடுத்தாங்க. அபூபக்கர்ல உங்க பேசினாங்க, ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க, சலாம் செஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் வேற என்ன செய்து ரிவாயத்துகள்ல வருது. அப்ப இந்த மாதிரி அடிப்படையில நம்ம என்ன செய்யணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சகோதரர் என்ன கேக்குறாருன்னா, சொத்துங்கிறது பைத்துல் மாலா நபிகளார் விட்டு சென்ற தனிப்பட்ட சொத்தான்னு கேக்குறாங்க. நபிகளாருக்கு கிடைத்த தனிப்பட்ட சொத்து தான், பைத்துல் மால் கிடையாது. ஏன்னா நபிமாருக்கு நபி சொல்லாசங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் விட்டு சென்ற சொத்து நபிமார்களுக்குரிய தனிப்பட்ட சொத்தா இருந்தா கூட அது வந்து பொது சொத்து தான், அது யாரும் வாரிசாக முடியாது அப்படின்னு நபி சொல்லாசங்க சொன்னதுனாலதான் அபூபக்கர் அலி அல்லவங்க. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்னதுதான், ஹதீஸ ஃபாலோ பண்ணணுங்கிறது தான். பாத்திமா அலியல்ல அவங்களுடைய நோக்கம் என்ன, நபிகளாருடைய சொல்லுபடி இருக்கணுங்கிறது தான். ஆனா அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய முறைகள்ல தான் வேறுபாடுகள் வருது. அதனாலதான் என்ன செய்கிறது, மனக்கசப்புகள் வந்தது. அதனால அவங்க யாரையும் வெட்டிக்கிறல, குத்திக்கிறல, அவங்க அமைதியா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் அவங்களுடைய கோரிக்கையை கேட்கல, விலகிக்கிட்டாங்க. இந்த மாதிரிதான் இருந்தாங்க. ஆனா நேரடியா சந்திக்கும் போது சலாம் சொல்லாம போனாங்கிற ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த இதுக்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு அவபக்கர்ல அவங்க நேரடியா பார்த்தாங்க, தெருவில் போகும்போது சலாம் கூட சொல்லல அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்ல, விட்டுட்டாங்கன்னு இருக்குது. ஏன் மறுபடியும் போய் அவர்கிட்ட போய் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கல, ஒதுங்கிட்டாங்க அப்படிங்கறது இருக்குது. அதனால இந்த விஷயங்கள்லாம் வழங்கிட்டோம்னா யார் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல. ஆனா இதெல்லாம் சொல்லாம இப்படிலாம் புரியாம இத விகாரப்படுத்தி காட்டலாம். எப்படி காட்டலாம் பார்த்தீங்களா, ஹதீஸ் அபூபக்கர் உங்க சொன்ன பிறகும் பாத்திமா உங்களுக்கு எவ்வளவு சேட்டை இருக்கும். அதுக்கு மாத்தமா அபூபக்கர் மேலேயே கோவப்பட்டு 6 மாசம் காலம் பேசாம இருந்து அப்படியே மௌத்தா போயிருக்கான, இது எவ்வளவு திமிரு. இப்படிலாம் கேட்கலாம். அப்ப இந்த மாதிரி யார் யோசிப்பாங்க, நல்லவங்க யோசிக்க மாட்டாங்க. பாத்திமா உள்ளவங்க மேல நல்லெண்ணம் உள்ளவங்க நம்ம சொன்ன மாதிரி என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. அப்படித்தான் கீழே சரகுல விரிவுரையாளர்கள் யோசிச்சிருக்கிறாங்க, விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. சரியா, அப்ப இதுதான் விஷயம்.
ஒரு கேள்வி, அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஒரு மனிதருக்கு குளிப்பு கடமையாகி விட்டால் அவருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்றார்கள். அதற்கு அவர்கள் இப்னு மசூத் சொல்றாங்க, தண்ணீர் கிடைக்கின்ற வரையில் தொழக்கூடாது என்று சொல்லி இப்னு மசூத் சொல்றாங்க. அதற்கு அபு மூசல் அஷ்அரி சொல்றாங்க, அம்மார் அலி அல்லாஹு அன்ஹு உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையிலே ஒரு சம்பவம் நடந்ததே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அம்மார் அலி அல்லாஹு அன்ஹு குளிப்பு கடமையான போது மண்ணில் புரண்டு எழுந்தார்கள். இந்த செய்தி நபி அவர்களுக்கு கிடைத்தவுடன் உலுவுக்கு செய்கிறது போல் தெய்வம் செய்தாலே போதும் என்றார்கள். அதற்கு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அலி அல்லாஹு அவர்கள், இதைத்தான் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கவில்லையே. இல்லம் தஜிது மான் என்ற இந்த வசனத்தை கூறி இதற்கு என்ன பதில் என்றார்கள். இதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார்கள். எப்படி செய்தி முடியுது, விளக்கம் என்ன கேட்கறது நம்ம டிஎன்டிஜே சகோதரர்கள் வச்சுக்கிடுங்க.
அபு மூசா அவர்களுக்கும் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு செய்தி, ஒரு சம்பவம் நடக்கிறது, சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அபு முசல் அஷாரி ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார், ஒரு மனிதன் குளிப்பு கடமையாகிவிட்டான், அவனுக்கு தண்ணீர் கிடைக்கல, என்ன செய்யணும்? அவர்கள் ஆயி சொல்லி ஹத்தா எஜிதல் மா, தண்ணீர் கிடைக்கின்ற வரையிலேயும் அவன் தொழக்கூடாது. ஒருத்தன் குளிப்பு கடமையாயிருச்சு, தண்ணீர் கிடைக்கல. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது, தண்ணீர் வர்ற வரையிலே அவன் தொழாமலேயே இருக்கணும். அப்துல்லா பின் மசூதினுடைய தீர்ப்பு. உடனே அபு முஸல் அஷாரி ஒரு ஆள் சொல்லிட்டாரு, நபி தோழர் சொல்லிட்டாரு, உடனே ஏத்துக்கிட்டு போகணும் போனாரா? இல்ல, ரசூல் அப்படி சொல்லாததுனால திரும்ப கேட்கிறார். அம்மார் அலி அல்லான் அவர்களுக்கும் உமர் அலி அல்லான் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு சம்பவம் நடந்ததே உங்களுக்கு நினைவில்லையா? அம்மார் உமர் அலி அல்லான் அவர்கள் ஒரு பயணத்தில் போனார்கள். குளிப்பு கடமையாகி விடுகிறது. அம்மார் அவர்கள் மண்ணில முழுசா புரண்டு எந்திரிச்சார். தைமம் கையில தானே செய்யணும், உழவு செய்ததுண்டா? அப்ப குளிப்பு கடமையான முழுமையா குளிக்கணும். அப்ப தயமம் எப்படி செய்யணும்? முழு உடல்லையும் மண்ணு பிறனுங்கிறால் மண்ணில் பிறண்டாரு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்ன போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழவுக்கு செய்யற மாதிரி தயமம் செஞ்சாலே போதும்னு சொன்னாங்களே அப்படின்னு அவர் சொன்ன தீர்ப்பு தப்பு என்பதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்றேன். அதுக்கு அப்துல்லா பின் மசூத் அலி அல்லான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதைத்தான் உமர் ஏத்துக்கிறலையே. உமருக்கு அம்மாரும் நடந்த ஒரு சம்பவம், இதை சொல்லும் போது உமர் அவர்கள் எனக்கு நினைவு இல்லைன்ட்டு இதை சொன்னார். அவர் சொன்ன உடனே அபு முஸல் அஷாரி அடுத்து அவர் சொன்ன கருத்து மாற்றம் என்பதற்கு ஆதாரமாக, இறுதி ஆதாரமாக பதிவு செய்கிறார். கைப தஸ்னோ பிஹாதிஹில் ஆயா ஃபி சூரத்துல் மாயிதா. அல்லாஹ் சொல்றார், இல்லம் தஜிது மா அன்ப தயம்மமு சயிதன் தயிபா. உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தூய்மையான மனநில் தயமும் செய்து கொள்ளுங்கள். நீங்க பெண்ணுடன் உறவு கொண்டு தண்ணீர் கிடைக்கல, தூய்மையான மண்ணில தயமும் செஞ்சுக்கிறீங்க. இப்படின்னு சூரத்துல் மாயிதாவில் ஒரு வசனம் இருக்குது, இதை என்ன செய்வீங்க? இதுக்கு என்ன உங்களுடைய பதில் அப்படின்னு கேட்குவோம். அமாதரா அப்துல்லா மாயகூல். அபு முஸல் அஷாரியினுடைய கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல தெரியாமல் திணறிட்டார். இப்படி நம்ம அனுமதி கொடுத்தோம்னா சும்மா குளிருங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்வான், தயமும் செஞ்சிருவான் அவர் சமாளித்து சொன்னார். சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டது.
நல்லது. இந்த மாதிரி அடுத்து ஒரு ஹதீஸ கேக்குறாங்க. இப்படி ஹதீஸ கேட்டு விளக்கம் கேட்டா பிரச்சனை இல்ல, ஆனா அந்த ஹதீஸ எடுத்து அதுல இருந்து அவங்களாக ஆய்வுகள் பண்ணி பில்டப்புகளை செய்து சஹாபாக்களை விரோதிகள் மாதிரி காட்டுறதுதான் என்னது பிரச்சனையா இருக்குது. அப்ப அந்த ஹதீஸ சகோதரி கேக்குறாங்க, அந்த ஹதீஸ் என்ன நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அபு மூசா அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இந்த ரெண்டு பேரும் சஹாபாக்கள் தான். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு உரையாடல். அபு மூசா அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு பிரச்சனை இல்ல, அப்துல்லா பின் மஸ்ஊத் அவங்க கேக்குறாங்க, நீங்க ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, தண்ணி கிடைக்கல, குளிப்பு கடமையாயிருச்சு, அவனுக்கு தண்ணி கிடைக்கல, அவன் என்ன செய்யணும்? தொழுகணுமா? தொழுகணுமே. இப்ப என்ன செய்யணும், எப்படி தொழுகிறது? தண்ணி இல்லாதப்ப அவன் எப்படி தொழுகிறது? அப்துல்லா பின் மசூத் சொன்னாங்க, அவனுக்கு தண்ணி கிடைக்கிற வரைக்கும் அவன் தொழுகக்கூடாது, தண்ணி கிடைக்கிற வரைக்கும் அவன் தொழுகக்கூடாது, தண்ணி கிடைச்சா தான் தொழுகணும், தயமும் அவனுக்கு சொல்லல. அப்ப அபு மூசா அஷாரி என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, ஒரு படையில அம்மா ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பு கடமையாச்சு, தண்ணீர் கிடைக்கல, அப்ப அவங்க மண்ணுல புரண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தண்ணி கிடைக்கல, நான் மண்ணுல புரண்டுட்டு அல்லாஹ்வின் தூதரன் சொல்லும் போது, ஏன்பா நீ இப்படி செய்யற, நீ மண்ணுல முழுசா அவன் உடம்ப போட வேண்டிய அவசியம் இல்லையே, இரண்டு கைகளால மண்ணுல அடிச்சு ஊதி விட்டுட்டு இந்த முகத்திலையும் மணிக்கட்டு வரைக்கும் கையில தடவுனாலே போதும் தானே அப்படின்னு நபி அவர்கள் சொன்னதாக ஹதீஸ் இருக்கு. அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்களே, அப்ப நீங்க தொழுக வேண்டாம், தயமமும் செய்ய வேண்டாம், குளிச்சாதான் அவன் தொழுகணுங்கிறீங்களே, அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாங்க அபு மூசா அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அப்துல்லா பின் மசூத் அவங்க சொன்னாங்க, அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கல, அதை மறுத்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சம்பவமே இல்ல அப்படின்னு மறுத்தாங்க அப்படின்னாங்க. அப்ப ஏன் உமர் அலியில் அவங்க மறுத்தாங்கன்னா, அந்த சம்பவத்தில் உமர் அலியில் அவங்களும் இருந்தாங்க. இந்த இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக உமர் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்ப உமர் அலியில் அவங்களை பொறுத்தவரை என்னன்னா, ஒரு செய்தி ஒரு ஆள் சொன்னா நம்ப மாட்டாங்க, அதை உறுதிப்படுத்துற மாதிரி ரெண்டு பேர் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்மளும் அந்த நிகழ்வுல தானே இருந்தோம், அம்மா இப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததாக நமக்கு ஞாபகம் இல்லையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா நமக்கு ஞாபகம் இல்லையே, அப்ப அம்மா எதுவும் தப்பான ஒரு பத்வாவை கொடுத்து தொழுகை விஷயத்துல குளிப்பு குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயத்துல குளிக்காம வந்துடக்கூடாதேங்கிற ஒரு மார்க்கத்து மீது உள்ள அக்கறையில உமர் அலி அல்லவங்க அதை ஏத்துக்கல. உறுதிப்படுத்துவோம் அம்மாரே, அல்லாஹ் பயந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வழியில் அவங்க சொன்னாங்க, அப்படின்னா இதை நான் சொல்ல வேண்டாமா, நீ கேட்டதை நீ சொல்லு, ஆனா இது ஆதாரபூர்வமான நம்புற வரைக்கும் என்னால சொல்ல இயலாதுன்னு உமர் அலியில் அவங்க இருந்தாங்க. அபு மூசா அபு அப்துல்லா பின் மசூத் அதைத்தான் சொன்னாங்க. அப்ப அபு மூசா சரி அடுத்து கேக்குறாங்க, சரி அம்மாருடைய கூட்டம் தான் உமர் அலியில் அவங்க ஏத்துக்கல, அதுல உங்களுக்கு திருப்தி வரல, குரான்ல இருக்குதுல இன்குண்ட மரலா, நீங்கள் நோயாளியாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது பயணிகளாக இருந்தால், அவ் ஜா அஹதும் மின்கும் மினல் காயிப், உங்களை யாராவது மலம் கழித்து விட்டு, அவள் ஆமஸ்தும் நிசா, மனைவியை தீண்டி விட்டு, பலம் தஜிது மான், தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காவிட்டால், ஃபதயம்மு சாயிதன் தய்யிபா, சுத்தமான மண்ணில் தரையில் நிலத்தில் நீங்கள் தயமம் செய்யுங்கள்னு இருக்குதே. அப்போ நீங்க பெண்களை தீண்டினால், மலம் இருந்து விட்டு தண்ணீர் கிடைக்காவிட்டால் என்ன பண்ணிக்கோங்க, தயமம் பண்ணுங்கன்னு குர்ஆன்ல இருக்குது. அப்ப இந்த வசனத்தை நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது அப்துல்லா இப்னு மசூத் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்துல இந்த வசனம் இருக்குதுங்கிறது உண்மைதான், அதை நாங்க மறுக்கல, வசனம் இருக்கத்தான் செய்யுது. நாங்க ஏன் இப்படி சொல்றோம்னா, இந்த விஷயத்துல நம்ம சலுகையை வழங்கிவிட்டால் இந்த மக்கள் ஒரு சின்ன குளிர் வந்தா கூட தயமம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த தயமம் எந்த அளவுக்கு இவங்க எடுத்துக்கிடுவாங்கன்னா, சின்ன சின்ன குளிர் வந்தா கூட தயமம் பண்ணிடுவாங்க. அப்ப குளிருக்கு நம்ம தயமம் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த சட்டங்களை இப்படித்தான் ஃபாலோ பண்ணி விட்டுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க, அதனால தான் நம்ம இதை சொல்றது இல்லை அவங்கள்ட்ட அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்ப இது இருக்குது சம்பவம். முதல்ல நீங்க கவனிக்கணும், நம்முடைய நிலைப்பாட பொறுத்தவரை ஒருவருக்கு குளிப்பு கடமையாகி தண்ணீர் இல்லாவிட்டால் அவர் தயமம் செய்யணும், அதுக்கு குரானும் ஆதாரம் ஹதீஸ் ஆதாரங்கள் நம்ம அதை தான் எடுப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லா இப்னு மசூத் இதுக்கு மாத்தமா சொல்லியிருக்காங்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம், அப்படி நம்ம ஃபத்வா கொடுக்க மாட்டோம். அப்ப நம்ம சஹாபாக்கள் விஷயத்துல நம்ம தெளிவோட தான் இருக்கிறோம், அவங்க அறியாம ஒன்று ரெண்டு தவறுகளை செஞ்சா அதை நம்ம எடுக்க கூடாதுங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். ஆனா நீங்க புரியணும், ஏன் அவங்க இப்படி முடிவெடுத்தாங்க அப்படின்ட்டு பார்த்தா, குர்ஆன் வசனத்தை மீறணுங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. குர்ஆன் வசனத்துல அது இல்ல, மக்கள் இதை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க, மக்கள் வழிகட்டு போயிடுறாங்க, அதுக்காக இவங்கள்ட்ட இதை நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் சஹாபாக்க அதை மேற்கொண்டாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், எது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கோ அதை தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். சில நேரங்கள்ல மக்கள் மிஸ்யூஸ் பண்றத வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில செய்திகளை சொல்லாம கூட விட்டுருக்காங்க, ஒரு சில செய்திகளை சொல்லாம விட்டுருக்காங்க. என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் யாரு சொல்றாரோ அவர் சொர்க்கம் போயிருவாரு, இத நபி சொன்னாங்கல்ல, அப்ப இத நான் எல்லாருக்கும் அறிவிக்கவா அப்படின்னு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அப்ப நபி என்ன சொன்னாங்க, இப்ப சொல்லாதீங்க, மக்கள் அசட்டை ஆயிருவாங்க, அமல்கள் செய்யாம லா இலாஹ சொன்னா போதுங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிடுவாங்க, அதனால இப்ப சொல்லாதீங்கன்றாங்க. ஆனா அதை நபி அவர்கள் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நபிகளுடைய பார்வை என்ன, ஒரு சில பேர்த்த இந்த செய்திய சொன்னா அது நல்ல விளைவை ஏற்படுத்துற பதில வேற மாதிரி புரிஞ்சுக்கிருவாங்க, மிஸ்யூஸ் பண்ணிருவாங்கிறப்ப நபி அதை சொல்லாதீங்கிறாங்க. இதெல்லாம் எங்க இருக்குது, புகாரியில இருக்கிறாது. அப்ப இந்த ஹதீஸ நம்ம மறுக்க முடியுமா? அப்ப இதெல்லாம் கவனத்துல வச்சுதான், யாராவது ஒரு சாரார் மார்க்கத்துல சொல்லப்பட்ட ஒரு சலுகைய மிஸ்யூஸ் பண்றாங்கிறப்போ அவங்களுக்கு அது சொல்லாம இருந்தா நல்லது, மிஸ்யூஸ் பண்ணாத மக்களா இருந்தா நம்ம அந்த இடங்கள சொல்லிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில். ஏன்னா அதான காரணமா வருது, இந்த விஷயத்துல இவங்களுக்கு இதை நம்ம அனுபவிச்சா, அபு மூசா அப்துல்லா பின் மசூத் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்துல இதை நம்ம இவங்களுக்கு அனுபவிச்சா இவங்க என்ன பண்றாங்கன்னா, குளிர் வந்தோடனே என்ன செஞ்சிருவாங்க, தயமம் பண்ணிடுறாங்க பண்ணிருவாங்க, அதனாலதான் நம்ம இதை சொல்றதில்ல அப்படின்னுங்கிறாங்க. ஆனா நபி ஒரு காலத்துல இருந்திருக்கு, அதெல்லாம் அவங்க மறுக்கல. ஏன்னா குர்ஆன் வசனம் இருந்திருக்கு, அதையும் அவங்க மறுக்கல. அப்ப இந்த மாதிரி அடிப்படையில நம்ம அதை புரிஞ்சுக்கணும்.
ஒரு மனிதர் தன் அழிவுக்கு எதிராக தீங்கிணைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், தவறு என்று
ஒரு சிறந்த நபி தோழர் சஹீஹ் புகாரியில் இடம் இருக்கு, சஹீஹ் முஸ்லிமில் இடம் பெற்றிருக்கிறது. இதே உமர் அலி அல்லான் அவர்கள் தமத்து என்ற அந்த ஹஜ்ஜை கூடாது என்று சொன்னார். இந்த செய்தி இம்ரான் பின் ஹுசைன் அலி அல்லான் அவர்களுக்கு வருகிறது. வரும்போது அவர்கள் என்ன பதில் அளித்தார்கள் தெரியுமா? உன்ஸிலத் ஆயத்தில் முத்தா ஃபி கிதாபில்லாஹி ஃபஅல்னாஹ மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தமத்து என்று சொல்லக்கூடிய சட்டம் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இறங்கியது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடனும் கூட இந்த தமத்து என்ற ஹஜ்ஜை நாங்கள் செய்திருக்கிறோம். ஃபமன் தமத்தா பில் உம்ரத்தி இலல் ஹஜ், யார் தமத்து என்ற முறையில் ஹஜ் செய்கிறாரோ அவருக்கு பலிப்பிரதானி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும்? அல்லாஹ் திருக்குறள் சூரத்துல் பக்கராவில் சொல்லி காட்டுறான். தமத்து என்ற ஹஜ்ஜியினுடைய சட்டத்தை அல்லாவே பேசுகிறார். இது வேதத்தில் இறங்கியிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் இறங்கியிருக்கிறோம். ஆனால் வகால ரஜுலும் பிரைஹி மாசா, ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பில் அந்த மனிதர் உமர் அலி அல்லான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். யார் திருக்குறள் தமத்து ஹஜ் என்பதற்கு சட்டம் சொல்லப்பட்டு ஆதாரம் இருக்கின்ற பொழுது உமர் அலி அல்லான் அவர்கள் சொன்னதை என்ன சொல்லுகிறார்? அவர் அறிவின் அடிப்படையில் சொல்லுகிறார் இது தவறு என்று சொன்னது இம்ரான் பின் ஹுசைன் என்ற நபி தோழர் இல்லையா? திருக்குறளுடைய சட்டத்துக்கு முரணி என்றுதானே அவர் குறிப்பிட்டார். திருக்குறளை ஆதாரமாக காட்டித்தானே சொன்னார். அல்லாஹ்வே சொல்லுகின்ற பொழுது உமர் எப்படி சொல்லலாம்? அவர் தன்னுடைய சொந்த கருத்தை பேசுகிறார், மார்க்கம் அல்ல என்ற உம்ரான் பின் ஹுசைன் அலி அல்லான் அவர்களுடைய கூற்றை இந்த சமுதாய மக்களுக்கு சொல்லும் போது அந்த நபி தோழர்களை நாம் அவமானப்படுத்துறோமா? அப்படின்னா இம்ரான் பின் ஹுசைன் அலி அல்லான் அவர்களை சொல்லுங்க.
சகோதரி அவங்க கேட்கிறாங்க, தமத்து முறையில் ஹஜ் செய்வது குரானில் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு நாங்களும் செய்திருக்கிறோம் என்று இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுக்கிறார்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் என்ன, ஒரு மனிதருடைய தனிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாலும் ஏத்துக்கிற முடியாதுன்னு இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. அதை பற்றி என்ன கருத்து அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா இது இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரக்கூடிய அறிவிப்பு எந்த அளவுக்கு சரியானதுன்னு நமக்கு தெரியல, அதை நம்ம பார்ப்போம். ஆனா இந்த கருத்துல சில அறிவிப்புகள் இருக்கு, அதை நான் சொல்லிக்கிறேன். இது தமத்து ஹஜ்ஜை உமர் அலியல் அவர்கள் தடுத்தார்கள் என்றும் குரானிலும் ஹதீஸிலையும் அது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயத்தை உமர் அலியல் அவங்க ஏன் தடை செய்யறாங்க? அப்ப குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயத்துக்கு எதிராக உமர் அலி அவங்க கருத்து சொல்லித்தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் சில அறிவிப்புகள் இருக்கிறது, விமர்சனங்களும் இருக்கிறது. அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. நல்ல ஒரு விஷயம்தான், கேட்க வேண்டிய கேள்விதான். முதல்ல நீங்க புரியணும், தமத்துவ முறையில ஹஜ் செய்யலாம் என்பது குரானில் இருக்கிறதுங்கிறது உமர் அலியில உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், ஏன்னா அவங்களே சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க, புகாரி முஸ்லீம்ல இருக்குது. யார் சொல்றா? தமத்து முறையில ஹஜ் செய்ய வேண்டாம்னு உமர் அலியில் அவங்க சொன்னதாக வருகிறது அல்லவா? அதே உமர் அலியில் அவங்க தான் சொன்னாங்க தமத்துவ முறையில ஹஜ் செய்யலாம், உமரா செய்யலாம், இது குரானில் இருக்கிறது, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செய்தும் இருக்கிறோம். இத சம்பந்தப்பட்ட உமர் அலியில் அவங்களே சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு தெரியாமையா சொல்றாங்க? தெரிஞ்சுதான் சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், அப்ப குரானை சொல்லிருந்தா ஆதரிக்க வேண்டியதுதானே, அதையும் போய் தடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். உமர் அலி அல்லாஹ் அவங்களுடைய செயல் மீது குரான் ஹதீஸின் மீது ஆழமான அறிவில்லாதவர்கள் என்ன செய்யறாங்கன்னா உமர் அலி அல்லாஹ் மேல குறை சொல்றாங்க. அத உமர் அவங்க தடுத்துட்டாங்க தடுத்துட்டாங்கன்னு என்ன செய்யறாங்க? குறை சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா உமர் அலி அல்லாஹ் மேல பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இல்லை யாரு தெரியுமா? உமர் அலி உள்ளவங்க என்னத்தை செஞ்சாங்கிறத ஒழுங்கா படிக்காம, அதை ஒழுங்கா தெரியாம, எப்படியாவது ஒரு சஹாபியை குரானைசுக்கு எதிரான எதிரி மாதிரி காட்டி விட்டுறணும், காட்டி மக்களுடைய மனங்கள்ல விஷக்கருத்துகளை விதைத்து விட வேண்டும் என்ற குரூர புத்தி உள்ளவர்களால் உமர் அலி இல்லானவங்களை பத்தி இந்த மாதிரியான செய்தி, அவங்க குரானைசுக்கு முரணானவங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு நடக்கிறது. உண்மையிலே அல்லாஹ் இவங்களுக்கு அறிவை கொடுத்திருந்தான்னா இப்படி பேச மாட்டாங்க. இவங்க உண்மையிலே ஒரு ஆய்வாளர்களாக இருந்திருந்தால் உமர் அலி அல்லாஹ் அவங்களை இந்த விஷயத்துல குறை சொல்லவும் மாட்டாங்க. சொல்ல போனா உமர் அலி அல்லாஹ் சமத்துவ விஷயத்துல சொன்ன விஷயத்தை பாராட்டத்தான் செய்வார்கள். ஆனா அது எல்லாருக்கும் விளங்காது, அது பரவலாக எல்லோருக்கும் விளங்காது. பாமரத்தனமா பாக்குறவங்களுக்கு ஆமா குர்ஆன் இருக்கு அது தப்புன்னு சொன்னாரா இல்லையா, அப்ப எதிராக தானே சொல்லியிருக்காரு என்று அறிவில்லாதவர்கள் பேசுவார்கள். ஆனா நான் மார்க்கம் படிச்சிருக்கேன், என் புகாரி இருக்கு, என் முஸ்லீம் இருக்கு, அபுதாவது இருக்கு, திருமதி இருக்கு, லேப்டாப் இருக்கு, நான் ஒரு ரிவாயத்தை போட்டா அது கொண்டு வந்து கொட்டிரும், இப்படி எல்லாம் பெருமை அடிக்கிற ஆட்கள் உமர் அலி உங்க மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கலாமா? வைக்க முடியாது, ஒரு அறிவாளி வைக்க முடியாது. ஏன் தெரியுமா, நான் சொல்றத கவனிங்க. ஏன்னா இந்த விஷயத்துல உங்களுக்கு விளக்க வேணும்னா இந்த ஆழமான விஷயத்தை எல்லாம் நீங்க கவனிச்சுதான் ஆகணும். அப்பதான் உமர் அலியில் உங்க செஞ்சது சரியா தப்பாங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா உமர் அலி அல்லானவங்க பத்தி நபி என்ன சொன்னாங்க, உமர் ஒரு பாதையில வந்தா சைத்தான் என்ன செய்வான், வேற பாதையில ஓடிடுவான். எப்பயுமே உமர் அலியிலவங்க சைத்தானுக்கு எதிரி, அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் பாருங்க சைத்தானுக்கு எதிராக இருக்கும், நன்மைக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். இந்த தமத்துவ விஷயத்திலையும் அல்லாஹ் ரசூலுக்கு ஆதரவாகத்தான் அவங்க கருத்து சொன்னாங்க. குர்ஆனுக்கு மாத்தமான கருத்துக்களை அவங்க சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க தமத்து ஹஜ் என்பது ஹராம், அது செய்யவே கூடாது என்று அவங்க எங்கேயுமே சொல்லல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமத்து ஹஜ் என்பது ஹராம், அது குர்ஆனுக்கு மாத்தம் என்றோ நபிமொழிக்கு மாத்தம் என்றோ எங்கேயுமே அவங்க சொல்லல, அதை அவங்க அனுமதிச்சாங்க. வித்தியாசம் இருக்குது. இப்ப பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவது ஹராமா? ஹராம் கிடையாது. ஆனா சிறந்ததா? பள்ளிக்கு வருது சிறந்தது இல்லமோ, வரலாமா? வரலாம், ஆனா சிறந்தது கிடையாது. இப்ப ஒரு சில இடங்கள் நம்ம சொல்லுவோம் பள்ளிக்கு ஏமா போறீங்க அப்படின்ட்டு நம்ம தடுக்கிற மாதிரியான வாசல் வரும். இப்ப இது தடுக்கிறதுல வருமா? தடுக்கிறதுல வராது. சிறந்தது வழிகாட்டுறது. எதுல வரும் இது? இப்போ நம்ம சொல்றோம் பள்ளிக்கு இங்க போனீங்கன்னா உங்க விருப்பம், நான் தடுக்க மாட்டேன், ஆனா போகாம இருந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்றோம். மார்க்கத்தில் எவ்வளவு விஷயங்கள் சிறப்பு நேர்ச்ச பண்றது இருக்குது, அது சிறந்தது இல்ல. ஆனா ஒரு ஆள் நேர்ச்ச பண்ணா அது ஹராம்னு சொல்லிடுவோமா? ஹராம்னு சொல்ல மாட்டோம், செய்யலாம், ஆனா நபி அது சிறந்தது இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப சிறந்தது இல்லைங்கிற கருத்துல வரக்கூடிய ரிவாயத்துக்கள் நபி தடுத்தாங்க தடுத்தாங்க அப்படின்னு தான் வரும். அதை நம்ம என்ன விளங்கிட கூடாது, அதை ஹராமாக்கிட்டாங்கன்னு விளங்கிட கூடாது. அப்ப இப்படி ஒரு பேச்சு வழக்கு ஹதீஸ்ல இருக்குது. என்னன்னா ஒரு காரியம் சிறந்தது இல்ல ஆனா அனுமதின்னு இருக்கும். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை சிறந்தது இல்ல செய்ய வேண்டாம்னு சொன்னா அது ஹராமுங்கிற அர்த்தத்துல சொல்றது இல்ல, அனுமதி தான், சிறப்பானது இல்ல, அது செய்யாம விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றது. வாங்க பின்னாடி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக சில விஷயங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அது சிறப்பான ஒரு காரியம் அல்ல என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கும். இது போன்ற விஷயங்களை நம்ம வந்து செய்யாதீங்கன்னு சொல்லும்போது தடுக்கிற மாதிரி உள்ள வார்த்தை வந்து அது, ஆனால் அது ஹராம்ங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லலைங்கிறத நீங்களாம் புரிஞ்சிருப்பீங்க சரியா. இப்போ தமத்துனா என்னன்னு வருவோம். குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான், வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தல் இல்லா, உம்ராவையும் ஹஜ்ஜையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையாக நிறைவேற்ற வேண்டியதுதான் அல்லாஹ்வுடைய கடமை. ஆனா இந்த தமத்துவம் இருக்குது இல்லையா, தமத்துவ முறையில ஹஜ் உம்ரா செய்வது அது முழுமை அல்ல, அது வந்து ஒரு குறைபாடு உடையது. ஏன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், தமத்துவ முறையில ஹஜ் உம்ரா செய்யறது என்னன்னா, நம்ம ஹஜ் உம்ராவுக்கு என்ன செய்யறது, முதல் உம்ராவுக்கு நியத்து வச்சுட்டு வர்றது, ஹஜ் உம்ராவை நான் தமத்து முறையில் செய்யறேன்னு நியத்து வச்சுட்டு வர்றது. அந்த எல்லையிலிருந்து ஆரம்பிக்கும் போது உம்ரா, அதுக்கப்புறம் மக்காவுக்கு வந்து உம்ராவை செய்யறது, செஞ்சு இஹ்ராம்ல இருந்து விடுபடுறது, முடிய மலிச்சு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுருவாங்க. இவங்க ஹஜ்ஜுக்காகவும் வந்தாங்க, எதுக்கும் வந்தாங்க, உம்ராவுக்கும் சேர்ந்துதான் வந்தாங்க. ஆனா எல்லையை கடந்த பிறகு இவங்க இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுறாங்க, விடுபட்டு இஹ்ராம்ல இல்லாதவங்களுக்கு என்னென்ன அனுமதி எல்லாத்தையும் செய்வாங்க, அனுமதிக்கப்பட்ட காரியங்கள்லாம் செய்வாங்க. ஆனா எங்க இருப்பாங்க, மக்காவில் இருப்பாங்க. ஆனா எதுக்காக வந்திருப்பாங்க, ஹஜ்ஜுக்காக வந்திருப்பாங்க. இப்ப அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொஞ்ச காலம் செஞ்சுட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க, அங்கிருந்து இஹ்ராம் அணிவாங்க. எங்கிருந்து மக்காவில இருந்து மறுபடியும் இஹ்ராம் அணிஞ்சு ஹஜ் செய்வாங்க. அப்ப இதுதான் என்ன சமத்துவம்னு சொல்லப்படுது. சமத்துவம் என்றால் சொகுசுன்னு அர்த்தம். சமத்துவம்னா என்ன, சொகுசுன்னு அர்த்தம். ஏன்னா இதுல ஒரு சொகுசு வருது. என்ன சொகுசு வருது, ஹஜ் செய்யறவங்க அந்த எல்லையில இருந்து இஹ்ராம் அணிஞ்சு அந்த ஹஜ் முடிகிற வரைக்கும் அவங்க என்ன செய்யணும், இஹ்ராம ஃபாலோ பண்ணணும். ஆனா சமத்துவ முறையில உம்ரா செஞ்சுட்டு அப்புறம் இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுட்டு மறுபடியும் ஹஜ் செய்யறவங்க அந்த எல்லைக்கு போக மாட்டாங்க. இஹ்ராமோட வந்து அனுமதிக்கப்பட்ட காரியங்களை செஞ்சிடறாங்கல்ல, அப்ப கொஞ்சம் சொகுசு அவங்க அனுபவிக்கிறாங்க. இது உம்ராவுடைய காரியத்துக்கு ஒரு எதிரான செயல் தான், இது ஹஜ்ஜுடைய காரியத்துல ஒரு எதிரான செயல் தான். இது வந்து ஒரு குறைபாடு உடையதுங்கிறதுனாலதான் அல்லாவே என்ன செய்யறான்னா, ஹஜ்ஜி யார் ஹஜ்ஜுடன் உம்ராவை சமத்துவ முறையில் செய்கிறாரோ, அவரால் இயன்ற அளவு ஒரு பலிப்பிராணியை அறுத்து கொடுக்கணும். அல்ல எதை பரிகாரமாக்குறான், சமத்துவ முறையில ஹஜ் செஞ்சா ஒரு பலிப்பிராணியை நீங்க அறுத்து கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நீங்க ஹஜ்ஜ தனியா செஞ்சீங்கன்னா பலிப்பிராணி தேவையா, தேவையில்லை. உம்ராவை நீங்க தனியா செஞ்சீங்கன்னா பலிப்பிராணி தேவையா, அங்க தேவைப்படாது. ஆனா ஒரு பயணத்துல நான் ரெண்டு வேலை செய்வேன். எப்படி, ஒரு பயணத்துல ஒண்ணுதான் செய்யறதுதான் முறை, அதுதான் முழுமை. ஆனா நான் ஒரு பயணத்துல உம்ராவை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் சொகுசா இருந்துட்டு அப்புறம் நான் இஹ்ராம் அணிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறது அதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. மறுபடியும் நம்ம எல்லைக்கு போக மாட்டோம், இஹ்ராம் அணிஞ்சிட்டு வந்த பிறகு நம்ம சொகுசான காரியங்களை பண்ணுவோம் ஹரம்ல இருந்துகிட்டு. அப்ப இப்படி ஒரு குறைபாடு இருக்கிறதுனாலதான் அதுக்கு நிகராக அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஒரு பலிப்பிராணியை கூடு. முடியாதவங்க மக்காவில மூணு நோன்பு வை, ஊருக்கு வந்தேன்னா ஏழு நோன்பு வை அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப எது முழுமை, இந்த வசனத்துல பார்க்கும் போதே எது உங்களுக்கு சிறந்ததுன்னு விளங்குது. சமத்துவ முறையில செய்யாம ஹஜ்ஜ தனியாவும் உம்ராவை தனியாவும் செய்யறது சிறந்தது. சமத்துவ முறையில செய்யறது தப்பு அல்ல, ஆனால் அது சிறந்தது அல்ல. அது ஒரு காரியத்தை பரிகாரம் இல்லாம செய்யறது சிறந்ததா அல்லது பரிகாரத்தோட செய்யறது சிறந்ததா, பரிகாரம் இல்லாம செய்யறதுதான் சிறந்தது. இதுதான் குர்ஆன் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு மக்களுக்கு சொன்னது என்னன்னா, நீங்க தமத்துவ முறையில ஏன் ஹஜ் செய்றீங்க, ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ்ஜ மட்டும் செய்யுங்க, உம்ராவுக்கு தனியா ஒரு பயணம் வாங்க. என்ன அப்படி நீங்க ஹஜ் செஞ்சீங்கன்னா, உம்ரா பண்ணீங்கன்னா உங்க உம்ராவும் முழுமையா இருக்கும், உங்க ஹஜ்ஜும் முழுமையாக இருக்கும். இப்படி செய்யறது சிறந்ததுன்னு சொன்னாங்க. சமத்துவ முறையில ஹஜ் உம்ரா செய்வது ஹராம் என்று எந்த ஒரு இடத்துலயும் உமர் ரலியல்லாஹு சொல்லல, உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லல. இது தெளிவா எங்க இருக்கு, நானும் சொல்லக்கூடிய விளக்கம் இல்ல. இதெல்லாம் திருமிதி அபு தாவூத் அகமது இன்னும் இப்னு ஹிப்பான் போன்ற எல்லா நூல்களிலும் இது தெளிவா இருக்கு. சொல்ல போனா அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு உமர் அலியுடைய மகன் அவங்ககிட்டே கேக்குறாங்க, உங்க வாப்பா வந்து தமத்து முறையில ஹஜ் செய்த தடைதான பண்ணிருக்கிறாரு. அதுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ் பயந்துக்கோங்கன்றாங்க. இப்படி சொன்னவங்களை பார்த்து என்ன சொன்னாங்க, அல்லாஹ் பயந்துக்கோங்க, என்னுடைய தந்தை எங்கேயாவது தமத்து முறையில ஹஜ் செய்வதா ஹராம்னு சொன்னாரா, இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்குது. சஹிஹான ஹதீஸ் இப்னு உமர்ல அவங்க சொல்றாங்க, என் தந்தை தமத்து முறையில ஹஜ் செய்வத ஹராம் எங்கேயாவது சொல்லிருக்காங்களா, அவங்க எங்கேயுமே சொல்லல. அவங்க உங்களுக்கு சொன்னது என்ன, உங்க ஹஜ் உம்ரா முழுமையா இருக்கணும், அதனால நீங்க சிறப்பானதை விட்டுறீங்க, சிறப்பில்லாத காரியத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி மக்களுக்கு சிறந்ததை நோக்கி வழிகாட்டுறதுக்காக தமத்து முறையில ஹஜ் செய்யாம உம்ராவுக்கு தனியா வாங்க, ஹஜ்ஜுக்கு தனியா வாங்க என்று தமத்து முறையில இப்படித்தான் செய்ய வேண்டாங்கிற அர்த்தத்துல சொன்னாங்களே தவிர சமத்துவம் ஹராம் என்று அவங்க எங்கேயுமே சொல்லல அப்படிங்கறத கேள்வி கேட்டவரை கண்டிச்சு சொன்னாங்க. சொல்லி அதுக்கப்புறம் சொன்னாங்க, சரி அதிகபட்சமா அதுக்கப்புறமும் உமர் அப்படி சொன்னாரு சொன்னா நீங்க திருச்சு சொல்வீங்கன்னா உமர் சொன்னாருங்கிறத விட்டுருங்க, அல்லாஹ் ரசூல் தமத்து முறையில ஹஜ் செஞ்சாங்கன்னு இருக்குதுல செஞ்சுக்கோங்க. அதனாலதான் நீங்க பாக்கலாம் உமர் அலி இல்லாமல் நிறைய எப்படியும் ஃபத்வா கொடுத்துருக்காங்க. சமத்துவ முறையில ஹஜ் செய்யலாமான்னு ஒரு சஹாபி வந்து கேட்டா, அது நபி வழிதான, நபி செஞ்சிருக்கிறாங்க, குர்ஆன்ல இருக்குது, இப்படி ஃபத்வா கொடுத்தவங்க உமர் அலி இல்லாமல், அப்ப அவங்க எப்படி அதை ஹராம்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இவ்வளவு விளக்கங்களும் ஹதீஸ்ல இருக்குது. இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம், உமர் அலி அவங்க தடுத்தாங்களேன்னு ஒரு ஆள் கேட்டா அதுல நியாயம் இருக்கு. உமர் லோங் எந்த அடிப்படையில் செஞ்சாங்க அந்த விவரங்கள்லாம் அவர் ஹதீஸ்ல படிக்கல, அதனால அப்படி கேள்வி கேட்டார்னா அவர் வந்து படிக்காதவர், விளக்கம் இல்லாதவர் கேட்கிறாருன்னு சொல்லலாம். ஆனா இந்த குற்றச்சாட்டை வைக்கிற ஆட்களை யாரு? நாங்களாம் புகாரியை கரைச்சு குடிச்சவங்கல்ல, நாங்க வந்து ஆய்வாளர், ஆய்வாளர்னு பெருமை அடிக்கிற ஆட்கள். உமர் அலியல்லவங்க எந்த அடிப்படையில் செஞ்சாங்க விளக்கத்தை படிக்க வேண்டாம், அதை தெரிய வேண்டாம். அப்ப நீங்க இந்த இடத்த நீங்க கவனிங்க, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் புரியறதுக்கு. ஏன்னா சமத்துவம்னா, ஏன்னா சமத்துவ வச்சு நம்ம யாரும் செஞ்சிருக்க மாட்டோம், பெரும்பாலும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா நீங்க அந்த வசனத்தை எடுத்து பாருங்க, சமத்துவ முறையில ஹஜ் செய்யறது ஒரு குறைபாடு உடையது, அது முழுமையானது அல்ல, அதனால அதுக்கு பரிகாரம். அதெல்லாம் வந்து அந்த வசனத்துல உங்களுக்கு வரும். அப்ப பொதுமக்களுடைய இந்த அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு ஒழுங்கா உமர் அலியல்லவங்க செஞ்சதையும் பார்க்காம உமர் அலியல்லவங்க குர்ஆனை மாத்தமா சட்டம் போட்டார்னு குற்றம் சாட்டினா இப்ப யாரு குற்றவாளி சொல்லுங்க? யாரு குற்றவாளி? உமர் அலியல்லவங்க குற்றவாளியா? அல்லது இதையும் ஒழுங்கா படிக்காம உமர் அலியல்லவங்க மேல சுமத்த குற்றச்சாட்டை சுமத்தி மக்களுடைய உள்ளங்கள்ல நஞ்சை விதைக்கக்கூடிய இவர்கள் பாதிகளா குற்றவாளிகளாங்கிறத பாருங்க. உமர் அலியல்லவங்க நல்லது செஞ்சாங்களா? கெட்டது நல்லதுதானே செஞ்சாங்க, மக்களுக்கு நல்லதுதானே வழிகாட்டினாங்க. இதுதான் விஷயம். அப்ப விஷயம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் உமர் அலியல்லவங்களுக்கு எதிராக வந்து அவங்களை கெட்டவங்க குர்ஆனுக்கு எதிரானவங்க மாதிரி காட்டுறாங்களோ அவங்க தான் குர்ஆனுக்கு எதிராக இருப்பாங்க, அவங்க தான் ஒரு நன்மைக்கு எதிராக இருப்பாங்க, ஒரு தீமைக்கு ஆதரவா இருப்பாங்க. உமருங்கிற ஒரு சிறந்த சஹாபி மேல அவதூறு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுதான் இந்த விஷயத்துல உங்களுக்கு தெளிவாகிறது. ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா என்று நாம ஒரு நூல் முன்னாடி எழுதணும். அதுல சில ஆதாரபூர்வமா நபி மொழிகள் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த நபி மொழிகளை எல்லாம் மறுக்கணும்னு சொல்லி நான் தான் ஆரம்பத்துல எழுதினேன். அதை நீங்க தானே அப்படி விரிவாக விவரித்திருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த புத்தகம் குறித்து உங்கள் நிலை என்ன? அது தவறு எனில் அந்த புத்தகம் குறித்து விளக்கம் அளிக்கவும் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்லல, 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த புத்தகத்துடைய நிலை என்னன்னு நான் சொல்லிட்டேன். அதுல எல்லா உள்ள விஷயங்களை எல்லாம் நம்ம அது சொன்னதெல்லாம் சரியான போதிய விவரம் இல்லாமல் ஹதீஸ்ல கோளாறு இருக்கு நம்ம நினைச்சிட்டோம். குர்ஆனுக்கு முரணாக வெளிப்படையில் நமக்கு தெரிந்தது, அதனால அந்த ஹதீஸ்கள்லாம் தவறானதுன்னு சொல்லி தவறாக அந்த நபி மொழிகளை மறுத்தோம். ஆனா அதுக்கப்புறம் விளங்குது, குர்ஆன் ஹதீஸும் முரணா இல்ல, கரெக்டா தான் இருக்குது, நாம புரிஞ்சதுதான் கோளாறு இருக்கு. அப்போ ஒரு மூமின் என்ன செய்யணும்? தனக்கு தப்பு, ஹதீஸ நம்ம தப்பா மறுத்திருக்கிறோம், நபி மொழிகள்ல கோளாறு இல்ல, நம்முடைய சிந்தனையில கோளாறு இருக்குன்னு வரும்போது நான் தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்றது எனக்கு இழிவே கிடையாது. அப்படி ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தான் உயர்வானவர்கள். இல்ல நான் தப்பா புரியல அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு அது சைத்தானுடைய பண்பு, அது ஒரு கால் நம்மிடத்துல வரக்கூடாது. அப்ப நான் என்ன செஞ்சேன், எனக்கு தவறுன்னு பட்டோனையுமே ஹதீஸின்ல நியாயம் இருக்குது, நபி மொழிகள்ல தான் நியாயம் இருக்கு, நம்ம விளங்குறது தவறு என்று பட்டோனையுமே இப்ப இல்ல. நீங்க இப்ப உன்னுடைய நிலை என்னன்னு கேக்குறீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இயக்கத்துல இருந்து நான் வர்றதுக்கு வரும்போதே நான் சொல்லிட்டேன், இந்த புத்தகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, இது தவறானது, நான் ஹதீஸ தவறா மறந்து மறுத்துட்டேன், ஹதீஸ்ல எந்த கோளாறும் இல்ல அப்படிங்கறத சொல்லி நான் அதை வாயோட மட்டும் சொல்லாம அந்த ஹதீஸ்களை எப்படி எல்லாம் கோளாறு இல்ல, ஹதீஸ மறுக்கிற நம்மிடத்துலதான் கோளாறு இருக்குங்கிறத விளக்கி அதுக்கு மாற்று பரிகாரமாக ஒரு நூலையும் நம்ம எழுதிட்டோம். நபிமொழி நிராகரிப்பின் நவீன கொள்கை குழப்பம் சூனியம் என்ற தலைப்புல அந்த ஹதீஸ்களுக்குரிய சரியான விளக்கம் என்னன்னு நீங்க கேக்குறீங்க. அது விளக்கம் எல்லாம் சொல்லிய கிதாபுகள்ல இருக்குது. கிதாபுகள்ல மட்டும் நான் எழுத்துதலை மட்டும் விடல, அதை நம்ம பயான்களாகவும் பல்வேறு இடங்கள்ல ஒவ்வொரு ஹதீஸுடைய விளக்கம் என்ன, நபி மொழிகளை குர்ஆனோட மோத விடலாமா என்பதையெல்லாம் வீடியோக்கள் மூலமும் எழுத்துக்கள் மூலமும் நம்மளால என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அதுக்குரிய விளக்கங்களை எல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. இப்ப அதனுடைய விளக்கம் என்னன்னா உங்களுக்கு அதுல என்ன விளக்கம் தேவைன்னு சொல்லுங்க. ஏன்னா விளக்கம் முடிஞ்சிருச்சு, இப்ப உங்களுக்கு அந்த விளக்கம் தேவைன்னா நீங்க யூடியூப்ல போய் சூனியம்னு தேடுங்க, நபிமொழி நிராகரிக்கப்பட்ட நபிமொழிகள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் குர்ஆனோடு முரண்படுமா இப்படிங்கிற இந்த தலைப்பெல்லாம் போட்டு தேடினீங்கன்னா அந்த ஹதீஸுக்குரிய விளக்கங்கள் எல்லாமே இருக்கிறது, எழுத்துக்களாகவும் இருக்கிறது, நான் அதை வீடியோக்களாகவும் நான் சொல்லி இருக்கிறேன். சரியா? அதுதான். அப்ப ஒரு மனுஷன் இப்படி சொல்லிட்டு மாத்தலாமான்னு கேட்டா சொல்லிட்டு மாத்திரம் தான் மனுஷன், அது மனிதனுடைய இயல்பு. எல்லாத்தையும் தெரிஞ்சவன் மனுஷன் கிடையாது. தவறும் தெரியும் போது மாத்திக்கிறணும், அதுதான் விஷயம். தவறும் தெரியும் போது தவற விட்டுறணும், சத்தியத்தை ஏத்துக்கிறணும். நம்ம தானே சொன்ன நம்ம எப்படி மாறுறது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சைத்தான மாறிடுவோம். அப்படி நம்ம வரவே கூடாது. தப்பு செஞ்சா மாறித்தான் ஆகணும். ஏன்னா அல்லாஹ் மனுஷனுக்கு அறிவு அப்படித்தான் கொடுத்துருக்கிறான். அறிவு மனுஷனுக்கு கொஞ்சத்துல இருந்து கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப கூடும் போது பழைய விஷயங்கள்ல செஞ்ச தவறுகள்லாம் அவனுக்கு என்ன செய்யும், ஞாபகத்துக்கு வரும். அப்ப அதை என்ன செய்வான், மாத்திக்கிட்டே இருப்பான். இது எல்லா இமாம்கள் நல்லோருடைய வழிமுறை தான். இது நான் மட்டுமல்ல, அபுல் ஹசன் அஷ்அரின்னு ஒரு பெரிய இமாம் இருந்தார். அவர் ஆரம்பத்தில் இதே மாதிரிதான் ஹதீஸ் மறுப்பு கொள்கையில இருந்தார், மோத்தசில சிந்தனையில இருந்தார், அதை பிரச்சாரம் பண்ணார். ஒரு நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தோனையுமே அந்த வழியட்ட கொள்கையிலிருந்து விலகி தன்னுடைய உஸ்தாதெல்லாம் அந்த ஹதீஸ் மறுக்கக்கூடிய சைத்தான்களா இருந்தாலும் அவர்களையெல்லாம் விட்டு விலகி வந்து ஹதீஸ் மறுப்பு தப்பு, நபிமொழிகளை நம்பணும் சொல்லி இன்னைக்கு நம்ம பிரச்சாரம் பண்ற மாதிரி அவரும் பிரச்சாரம் பண்ணி மோத்தசிலாக்களை அடையாளப்படுத்தி அவர்கள் வழியடர்கள் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தி மக்களுக்கு சரியான பாதையை காட்டி அதே கொள்கையில அவர் மூத்தா போனார். அபுல் ஹசன் அஷாரி 1000 வருஷங்களுக்கு முன்னார் இது நடந்த ஒரு நிகழ்வு. அப்ப இது மாதிரி இமாம்கள்ட்ட வந்திருக்கு. இமாம்கள் ஒரு ஹதீஸ் லைஃபும்பாங்க, தெரியாம சொல்லியிருப்பாங்க, அது சஹீஹ் தெரியும் போது அதை மாத்தி இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரிடத்திலும் இந்த மாதிரியான ஏன் இந்த மாதிரி இந்த ஹதீஸ்களை எல்லாம் மறுத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா, இது போன்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஜமாத்துல பெரிய தலைவராக இமாமாக கருதக்கூடிய அந்த சகோதரர் எதையுமே மாத்தலையா, அவரு மாத்தலையா, அவர் எதையுமே ஆரம்பத்துல சூனியம் உண்டுன்னு புக்கு போட்டார். சூனியத்துல அல்லாஹ்னானா பாதிப்பு ஏற்படும் அப்படி சொல்லி புக்கு போட்டவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு, சூனியத்துல அல்ல பாதிப்பு இல்ல, அந்த வசனத்தை வேற மாதிரி புரியணும், அந்த வசனத்தை வெட்டணும், கத்திரிக்கணும், அந்த வசனத்தை துண்டு துண்டாக்கணும், நேரடியா புரிஞ்ச சிறுக்கு முசிறிக்கு ஆயிருவ. அப்ப இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ உண்மன் நம்பி எழுதினவர் இப்ப என்ன பண்றாரு, ஹதீஸ மறுத்துரு அப்படின்னு எழுதியிருக்கிறார். அப்ப ஆரம்பத்துல குரானையும் ஹதீஸையும் நம்பி எழுதின நூலு, இப்ப குரான திருச்சி ஹதீஸ மறுத்து எழுதப்பட்ட நூலு, அப்படி அவர் மாத்தும் போது நான் ஹதீஸுக்கு மாத்தமா ஆரம்பத்தை எழுதிட்டு இப்ப ஹதீஸுக்கு ஆதரவா முடிவெடுத்தா எதை வரவேற்கணும், ஹதீஸுக்கு ஆதரவா நான் மாத்தி இருக்கிறத வரவேற்கணும். அப்படித்தானே ஒரு மனுஷன் அப்படித்தான், ஆரம்பத்துல முஷ்ரிக்கா இருந்தா இப்ப கலிமா சொல்லி லாயிலா இல்லா வந்துட்டா நீயே மாறணும்னு கேட்க கூடாது, சரி மாறின இப்பயாவது மாறின அலமதுல்லா வா அப்படின்னு அவனை வரவேற்கணுமே தவிர நீ ஏன் மாறினாய் அப்படின்னு கேட்டா அது தவறு. மாறுறது நல்லது, அது வரவேற்கிற விஷயம், அது குறையாக கேள்வி இயக்கிற அளவுக்குள்ள விஷயம் கிடையாது. இப்பயாவது மாறினீங்களே அலமதுல்லா அப்படித்தான் சொல்லணுமே தவிர ஏன் மாறினீர்கள், அப்படி மாறியர்கள் என்றால் அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க. விளக்கத்துக்கெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. இப்ப அந்த நூலுடைய விளக்கம் எல்லாத்தையும் ஆரம்பத்திலிருந்து இப்ப நம்ம உங்களுக்கு பேசினா சுபுகு பத்தாது, 4 நாள் வேணும். நான் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கணும், தண்ணியை குடிச்சிட்டு குடிச்சிட்டு ஒரு வாரம் என்ன செய்யணும், கத்திக்கிட்டே இருக்கணும், நீங்களும் உட்காந்துகிட்டே இருக்கணும். அப்படி நீங்க உட்காருவீங்களா, ஒரு வாரம் இங்க உட்காருங்க, கேள்வி கேட்ட சகோதரர் ஒரு வாரம் இங்க உட்காருந்தீங்கன்னா அப்படி நான் சொல்லலாம், அது எனக்கும் முடியாது உங்களுக்கும் முடியாது. அப்போ நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா அதுக்குரிய விளக்கம் தானே கேட்டிருக்கீங்க, விளக்கம் வீடியோக்கள்ல இருக்குது, நூலாவும் இருக்குது, அதை நீங்க வாங்கி படிச்சுக்கோங்க.